إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيا عباد الله اتقوا الله وأطيعوه فالله تعالى يقول فهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم يوم يحمى عليها في نار جهنم فتقوى بها جباههم وجنوبهم وظهورهم هذا ما كنزتم لأنفسكم فذوقوا ما كنتم تكنزون صدق الله العظيم عن أبي هريرة رضي الله عنه قال قال النبي صلى الله عليه وسلم ما نقص مال من صدقة صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் சர்வலோக இரட்சகனுமாகிய அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவருக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்தும் ஸலாமும் கருணையும் இடேற்றமும் அகிலத்துக்கோர் அருட்பொடியாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி நடந்த அவர்களது தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்தவர்கள், அல்லாஹினுடைய நல்லடியார்களாகிய முஸ்லீம்கள் மூமீன்கள் அனைவர்கள் பேரிலும் உண்டாவதாக. சிறப்பானின் நன்னாளிலே ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றிச் செல்லும் பொருட்டு அல்லாஹினுடைய இல்லத்தில் ஒன்று குழுமே இருக்கும் இறைநேச செல்வர்களே, அல்லாஹினுடைய நல்லடியார்களே, எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்கிருந்தாலும் எந்த நிலையிலும் நம்மளை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து அஞ்சு நடந்து கொள்ளுமாறு, எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு அவன் நமக்கு பணித்திருக்கிறானோ கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்குமாறு, எவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு நம்மளை தடுத்து வைத்திருக்கிறானோ விலக்கி வைத்திருக்கிறானோ அவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் முதலிலே உபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். அல்லாஹுனுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, புனித ரமலான் எங்களை வந்தடைந்து 17 நாட்கள் எவ்வளவு வேகமாக கழிந்து விட்டது என்று சிந்தித்து பாருங்கள். புனித ரமலானின் கடைசி கட்டத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் மிகவும் முக்கியமான ஒரு தருவாயிலே கட்டத்தில் இருக்கிறோம் சகோதரர்களே. குறுகிய வாழ்நாள் கொடுக்கப்பட்ட நமக்கு இந்த உலகத்திலே நாம் அதிகமான நன்மைகளை நமது வாழ்நாளிலே செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறான நல்ல சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். சகோதரர்களே, சொல்லுவார்கள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளு என்று சொல்லு. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நல்ல சந்தர்ப்பத்தை, என்னென்ன நல்லமல்கள் இருக்கிறதோ, என்னென்ன நல்ல காரியங்கள் இருக்கிறதோ, என்னென்ன ஹைராத்துகள் இருக்கிறதோ அனைத்தையும் செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஏனென்றால் நோன்பு என்கிறது பசித்திருப்பது தாகித்திருப்பது மட்டுமல்ல, நம்மளை பசியிலே போட வேண்டும் என்ற ஒரு தேவை அல்லாஹுக்கு கிடையாது. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பை எங்களுக்கு கடமையாக்கி இருப்பது லஅல்லக்கும் தத்தகூன், நாங்கள் பசித்திருப்பதின் காரணமாக தாகித்திருப்பதின் காரணமாக சகோதரர்களே நாங்கள் விசுவாசிகளாக தக்வாதாரிகளாக மாற வேண்டும் என்பதற்காக. எனவே எங்களுடைய உள்ளம் தக்குவம் அடையக்கூடிய காரியங்களிலே நாங்கள் ஈடுபட வேண்டும். நோன்பாளிகள் பசித்திருக்கிறார்கள், தாகித்திருக்கிறார்கள் சகோதரர்களே, அவர்கள் தன்னுடைய நோன்பு காலத்தை வீணாக கழிப்பார்களே ஆனால் கெட்ட பேச்சுவார்த்தை, மோசமான பார்வை, மோசமான செயல்களில் ஈடுபடுவார்களே ஆனால் அந்த நோன்பிலே எந்த அர்த்தமும் கிடையாது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்லம் யதஅ கௌல ஸூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜதுன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வஷராபஹ். நோன்பு பிடித்த ஒரு முஸ்லிம், நோன்பு பிடித்த ஒரு மனிதர், அவர் நோன்புடைய காலங்களிலே மோசமான பேச்சுவார்த்தைகளை, கெட்ட பேச்சுவார்த்தைகளை விடவில்லையானால், கெட்ட மோசமான பாவச்செயல்களை விடவில்லையானால், அவர் பசித்திருப்பதிலும் அவர் தாகித்திருப்பதிலும் அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நோன்பின் மூலம் நாம் பக்குவப்பட வேண்டும். எங்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ்வுடைய பயம் வளர வேண்டும், உரையச்சம் உண்டாக வேண்டும். அதற்காக வேண்டி நாங்கள் அந்த முறையிலே எங்களுடைய கால நேரங்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் சகோதரர்களே. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே என்ன சொல்லுகிறார், சாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்லுஹா ஸமாவாத்து வல் அர்லு உஇத்தத் லில் முத்தகீன். அடியார்களே, உங்களுக்கு இந்த உலகத்திலே கொஞ்ச கால வாழ்நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்நாளை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகிறார், அமல்கள் செய்கின்ற விஷயத்திலே, நற்கருமங்கள் செய்கின்ற விஷயத்திலே, உங்களுடைய பாவங்களை அல்லாஹுக்கு முன்னாலே வைத்து அல்லாஹிடத்திலே சமர்ப்பித்து உங்களுடைய பாவங்களுக்கு பிழை பொறுப்பு தேடுகின்ற விஷயத்திலே, தௌபா தேடுகின்ற விஷயத்திலே, அடுத்ததாக வஜன்னத்தின் ஆர்முக சமாவாத்து வல்லார். சகோதரர்களே, இந்த வானங்கள் பூமிகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்தால் எவ்வளவு விசாலமாக இருக்குமோ, அகலமாக இருக்குமோ, அதைவிட விசாலமான ஒரு இன்பலோகமாகிய சொர்க்கலோகத்தை அல்லாஹ் தயார் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காகவும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்காகவும் நீங்கள் அவசரப்படுங்கள், விரையுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார். சகோதரிகளே, நல்லவர்களின் பக்கம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை தூண்டி விடுகின்ற ஒரு வசனமாக இது இருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறார், நீங்கள் சோம்பேறிகளாக இருக்க வேண்டாம், நீங்கள் பொடுபோக்காக இருக்க வேண்டாம். உங்களுடைய கொஞ்ச வாழ்நாளிலே உங்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அவசரப்படுங்கள், தீவிரப்படுங்கள். எனவே சகோதரிகளே, இப்படியெல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் எங்களை தூண்டிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை பெற்றிருக்கின்ற நாம் சிந்தித்து பாருங்கள், சென்ற ரமலானிலே நம்மளோடு இருந்த எத்தனையோ நபர்கள் மண்ணறைக்கு சென்று விட்டார்கள், கபருக்கு சென்று விட்டார்கள். சகோதரர்களே, ரமலானுடைய பெருமதியை இந்த சமுதாயத்துக்கு வழங்கப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு துஆ செய்திருக்கிறார்கள். எவ்வாறு? அல்லாஹும்மா பல்லிகனா ரமலான், அல்லாஹும்மா பல்லிகனா ரமலான். சகோதரர்களே, புனித ரமலான் வருவதற்கு 2 மாதங்கள், 2 மாதங்களுக்கு முன்பே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள், யா அல்லாஹ், எங்களுக்கு ரமலானை அடைய செய்வாயாக, எங்களுக்கு ரமலானை எட்ட செய்வாயாக, ரமலானை அடைகின்ற சந்தர்ப்பத்தை தருவாயாக என்று ஏன் அகிலத்தின் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை புரிந்திருக்கிறார்கள், துஆ செய்திருக்கிறார்கள். சகோதரர்களே, அதுபோலவு தூரம் அவர்கள் ரமலானிலே உயிர் வாழ்வதற்கு ஆசைப்பட்டிருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ் எங்களுக்கு தந்த இந்த சந்தர்ப்பத்தை என்னென்ன ஹைராசுகள் இருக்கிறதோ அத்தனை நலவுகளுக்கும் சகோதரர்களே நாங்கள் பயன்படுத்த வேண்டும். நோன்பு பிடித்திருப்பதோடு சகோதரர்களே, 5 நேர தொழுகைகளை விடாமல் நாங்கள் தொழுது வர வேண்டும். அதே போன்று சுண்ணத்தான காரியங்களை நாங்கள் குறைத்து விடக்கூடாது. இது ஒரு சீசனாக இருக்கிறது சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். வியாபாரத்துடைய சீசன் வந்துவிட்டால் கொழும்பை அண்மித்த நீங்கள், கொழும்பிலே அதிகமாக தொடர்பு வைத்திருக்கக்கூடிய நீங்கள் சகோதரர்களே, கிறிஸ்துமஸ் காலம் வந்துவிட்டால் அல்லது சித்திரை காலம் வந்துவிட்டால் சோம்பேறிகளாக இருப்பார்களா? பஜாரிலே எங்கேயாவது சின்ன ஒரு இடம் கிடைக்கிறதா என்றுதான் பார்ப்பார்கள். ஏன்? வியாபாரம் கொடிகட்டி பறக்கிற காலம் சகோதரர்களே. எனவே அந்த காலத்திலே சோம்பேறிகளாக எந்த ஒரு தொழிலாளியும் வியாபாரியும் இருக்க மாட்டார்கள். அவர்கள் வியர்வையை சிந்துவதை பொருட்படுத்த மாட்டார்கள், வெயில் அடிப்பதை பொருட்படுத்த மாட்டார்கள், மழை பெய்வதை அவர்கள் கணக்கெடுக்க மாட்டார்கள். ஏன்? சீசன் வந்திருக்கிறது சகோதரர்களே. அதே போன்று இந்த புனித ரமலான் இருக்கிறதே, இது அமல்கள் செய்வதற்கு நல்லவர்களுக்கு, தக்வாதாரிகளுக்கு, சாலிஹீன்களுக்கு ஒரு சீசனாக இருக்கிறது. அதனால் தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அத்தா ஃபரீதத்தன், இந்த ரமலானுடைய காலத்திலே நோன்பு பிடித்துக் கொண்டு ஒரு ஃபர்லை செய்தால். சகோதரர்களே, நீங்கள் ஒரு ஃபர்லு தொழுகையை தொழுகிறீர்கள், ஜும்மாவுக்காக ஒரு ஃபர்லான கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறீர்கள். என்ன சொன்னார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஃபர்லை செய்தால் அவருக்கு 70 ஃபர்லுகளுடைய நன்மை கிடைக்கும் என்றார்கள் சகோதரர்களே. இது எவ்வளவு பெரிய பாக்கியமாக இருக்கிறது. ஃபர்லு அல்லாத ஒரு சுன்னத்தான காரியத்தை செய்தால் அவருக்கு ஒரு ஃபர்லுடைய நன்மை கிடைக்கிறது என்று இந்த ரமலானுடைய காலம் மௌசிமுல் ஃபைரா, நன்மைகளின் பருவகாலம், நன்மைகளை செய்து கொள்ளுகின்ற ஒரு சீசன் என்பதை தெளிவாக விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். இவ்வளவும் தெரிந்ததற்கு பிறகு சகோதரர்களே, நாங்கள் சோம்பேறிகளாக இருப்போமே ஆனால், பொறுப்போக்காக இருப்போமே ஆனால், அது மிகப்பெரிய நஷ்டத்தை நமக்கு ஏற்படுத்திவிடும். எனவே சகோதரர்களே, சுண்ணத்தான காரியங்களிலே நாங்கள் ஈடுபட வேண்டும். பரலான காரியங்களை செய்வதோடு சிந்தித்து பாருங்கள், ஒவ்வொரு பரலு தொழுகைக்கு முன்னாலே பின்னாலே இருக்கிற சுண்ணத்தான தொழுகைகள் எவ்வளவு பெருமதி வாய்ந்ததாக இருக்கிறது. நாங்கள் நேரம் கொடுத்து எவ்வளவு பேர் அதற்காக ஓய்வெடுத்து தொழுகிறோம் சகோதரர்களே, நிம்மதியாக. ஏதோ பரலு தொழுகையை காக்கை கொத்துவது போல அல்லது கோழி கொத்துவது போல வந்துவிட்டு ருக்குவை சரியாக செய்ய மாட்டார்கள், சுஜூதை சரியாக செய்ய மாட்டார்கள், அவசரமாக தொழுதுவிட்டு ஓடுகிறோம். இந்த தொழுகையில என்ன அர்த்தம் இருக்கிறது? அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்லா ஃபி குல்லி யௌமின் வ லைலா, யார் ஒவ்வொரு இரவும் பகலும் ஒவ்வொரு நாளும் 12 ரக்அத்துகள் சுன்னத்தான தொழுகைகள், அதாவது ஃபர்ழ் தொழுகைக்கு முன்னாலே பின்னாலே இருக்கின்ற சுன்னத்தான தொழுகைகளை தொழுது வருவார்களோ, பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு சொர்க்கலோகத்திலே ஒரு மாளிகையை கட்டுவான் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்துக்கு வெறும் கையாக வந்தோம், கோடிக்கணக்காக சம்பாதி லட்சக்கணக்காக சம்பாதித்திருந்தாலும், நமது பேங்க்ல வங்கியில அடுக்கடுக்காக கோடிக்கணக்கு நாங்கள் அங்கே சகோதரர்களை பணத்தை சேமித்து வைத்திருந்தாலும், நாங்கள் மௌத்தாகிவிட்டால் எந்த ஒன்றும் வராது சகோதரர்களே. அங்கே நாங்கள் வெறும் கையாக போய் சேருவோம். எனவே எங்களுக்கு பாருங்கள், இந்த சுன்னத்தான தொழுகையிலே அல்லாஹு தஆலா இவ்வளவு பெரிய ஒரு அதாவது உயர்வை வைத்திருக்கிறார். அவருக்கு அல்லாஹ் சொர்க்கலோகத்திலே ஒரு மாளிகையை கட்டுகிறார் சகோதரர்களே. அதே போன்று ரமலானுடைய காலம், ரமலானுடைய இரவு காலங்களிலே நாங்கள் நின்று வணங்க வேண்டும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ரமலானுடைய இரவு காலங்களில் தனக்கு முடிந்த அளவு சக்திக்கு ஏற்ற அளவு நின்று வணங்குவாரோ, இன்று ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது, 8 ரக்அத் என்றும் 20 ரக்அத் என்றும் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரிகளே. ஏன் இந்த சச்சரவு? அமல்கள் செய்ய வேண்டிய நாம், உற்சாகத்தோடு ஈடுபட வேண்டிய நாம், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளை பார்க்கின்ற பொழுது, ரமலான் வந்துவிட்டால் எவ்வளவு உங்களால் நல்ல காரியங்கள் செய்ய முடியுமோ, சுண்ணத்தாகிற காரியங்கள் செய்ய முடியுமோ அவ்வளவு செய்து கொள்ளுங்கள். அங்கு 8 என்றோ 20 என்றோ நபி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லவில்லை. ரமலானுடைய இரவு காலங்களில் எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ, அந்த அளவுக்கு யாரெல்லாம் நின்று வணங்குவார்களோ, கஃபரல்லாஹு லஹுமா தக்கதமின் தன்பி வமா தாஅர், அல்லாஹ் அவருடைய முன்னைய பின்னைய பாவங்கள் எல்லாம் மன்னிப்பான் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, பொன்னை விட தங்கத்தை விட பெருமதியான கால நேரம் இது. எனவே நாங்கள் ரமலானுடைய இரவு காலங்களை வீணாக்கி விடக்கூடாது. பகலிலே நோன்பு பிடித்து இருக்கிறோம், பகல் நேரங்களிலே நாங்கள் நல்ல அமல்களிலே ஈடுபடுவதோடு இரவு காலங்களிலே ஐஷா தொழுகைக்கு பின்னால் கியாமுல் லைல், தராவி தொழுகை போன்றவைகளிலே நாங்கள் ஈடுபடலாம் சகோதரர்களே. இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை, அமல்களை கொள்ளையடிப்பதற்கு அல்லாஹு தஆலா நல்லதொரு சந்தர்ப்பமாக எங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறான் சகோதரர்களே. இன்று ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலும் கடைசி 10 வந்துவிட்டால் அங்கே ஹாஃபில்மார்களை வைத்து குர்ஆனை முழுமையாக ஓவி அதாவது கியாமுல் லைல் தொழுகைகள் நடத்தப்படுகிறது. அந்த தொழுகைகளிலே நாங்கள் பின்னாலே வந்து தக்பீர் கட்டிக்கொண்டு அங்கே ஓதப்படுகின்ற குர்ஆனை நாங்கள் காதுகளால் கேட்பது, அது ஒரு பாக்கியம், அது ஒரு அதிர்ஷ்டம் சகோதரர்களே. கை நிறைய பணம் கிடைப்பது மட்டுமல்ல அதிர்ஷ்டம், பெரிய வீடு கிடைப்பது மட்டுமல்ல அதிர்ஷ்டம், பெருமதியான வாகனம் கிடைப்பது மட்டுமல்ல அதிர்ஷ்டம். இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது இது மாதிரி சந்தர்ப்பங்கள், அமல்கள் செய்கின்ற சான்ஸ், அமல்கள் செய்கின்ற சந்தர்ப்பம் யாருக்கு கிடைக்கிறதோ அதுதான் அதிர்ஷ்டம் சகோதரர்களே. அவர்கள் தான் புத்திசாலிகள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் வந்து கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், மன் அக்யஸுன்னாஸ், மனிதர்களிலே புத்திசாலி யார், மனிதர்களிலே திறமைசாலி யார், என்ன சொல்லுவார்கள் நபி அவர்கள்? பெரிய வீடு கட்டியவர், நல்லா சம்பாதிச்சவர், நல்ல பெருமதியான கோடிக்கணக்கான ரூபாய்கள் பெருமதி உள்ள வாகனம் வாங்கியவர் என்றெல்லாம் என்றா சொன்னார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மனிதர்களிலே புத்திசாலிகள், மனிதர்களிலே கெட்டிக்காரர்கள் யார் தெரியுமா? மன் ஸால உம்ருஹு வஹஸுன அமலு, இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது தன்னுடைய வாழ்நாளை நல்ல அமல்களிலே ஈடுபடுத்தியவர்கள், நீண்ட காலம் வாழ்ந்து நீண்ட அமல்களை செய்தவர்கள் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பு சகோதரர்களே, நாங்கள் நோன்பு பிடிப்பதோடு ஃபர்லான சுன்னத்தான வணக்கங்களிலே உற்சாகத்தோடு நாங்கள் ஈடுபட வேண்டும். அதே போன்று சகோதரர்களே, உடல் ரீதியான அமல்களில் எவ்வளவு ஈடுபட முடியுமோ தொழுவது, அதே போன்று குர்ஆனை ஓதுவது. குர்ஆனை குர்ஆன் இறங்கிய மாதம் என்று சொல்லுகிறோம். நோன்பு பதினேழை அடைந்து பதினெட்டை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே நாம் குர்ஆனோடு எவ்வளவு தொடர்புள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் ஒரு அறிவு களஞ்சியமாக, அறிவு பெட்டகமாக, மனித சமுதாயத்துக்கு தேவையான அத்தனை விடயங்களையும் தெளிவாக சொல்லுகின்ற ஒரு வேதமாக அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறார். அதனால் தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த குர்ஆன் இருக்கிறது, இது அல்லாஹ்வுடைய விருந்து. சகோதரர்களே, நம்முடைய நண்பர் விருந்துக்கு அழைக்கிறார், நம்முடைய உறவினர் நம்மளை விருந்துக்கு அழைக்கிறார். அங்கே போனால் நாங்கள் சந்தோஷமாக சாப்பிடுகிறோம் அல்லவா? இதே போன்று குர்ஆனை சந்தோஷமாக ஓத வேண்டும். அதனால் தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை விருந்துக்கு ஒப்பிட்டார்கள். அது யாருடைய விருந்து? ஜனாதிபதி விருந்து போடுகிறார் என்றால் சகோதரர்களே நாம் எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அல்லாஹ்வுடைய விருந்து இந்த குர்ஆன். எனவே நீங்கள் ஃபதஅல்லமு மிம்மதுபத்தி மஸ்ததஅதும், அல்லாஹ்வுடைய விருந்திலிருந்து எவ்வளவு உங்களால் கற்றுக்கொள்ள முடியுமோ, எவ்வளவு உங்களால் ஓத முடியுமோ அவ்வளவு கற்றுக்கொள்ளுங்கள் என்றார். எனவே சகோதரர்களே, குர்ஆன் இறங்கிய மாதம், எனவேதான் இந்த ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் அதிகமாக குர்ஆனை ஓதுவார்கள். சஹாபாக்களை மதக்காக தூண்டுவார்கள், சிந்திப்பார்கள், குர்ஆனின் பிரகாரம் செயல்படுவதற்காக முயற்சிகள் எடுப்பார்கள். எந்த வருடத்தில் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானார்களோ, மரணித்தார்களோ, அந்த வருடத்திலே அவர்களுக்கு கிடைத்த ரமலானிலே சகோதரர்களே 20 நாட்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்குள்ளே ஏத்திக்காக இருந்திருக்கிறார்கள். நம்ம ஜும்மாவுக்கு வந்து கொஞ்ச நேரம் பள்ளிக்குள் இருக்கிறதே கஷ்டமாக இருக்கிறது. சகோதரர்களே, 5 நேரம் தொழுகைக்கு வந்தாலே கொஞ்ச நேரம் மஸ்ஜிதுக்குள் இருப்பது கஷ்டமாக இருக்கிறது. எப்போது இவர் ஜும்மாவை முடிப்பார், குத்பாவை முடிப்பார் என்று பார்க்கிறோம், விரண்டோடுவதற்காக. ரமலானுடைய காலம் அதிகமாக மஸ்ஜிதுக்குள்ளே எத்திக்காக்கூடிய நீயத்தோடு இருக்க வேண்டும் சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னைய பின்னைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு புனித ரமலானுடைய கடைசி கட்டம், அதுவும் அவர்கள் மரணிக்கிற ரமலானிலே 20 நாட்கள் மஸ்ஜிதுக்குள்ளே ஏத்திக்காக இருந்திருக்கிறார்கள். தன்னுடைய வீட்டுக்குள் இருக்கிற மனைவிமாரை கூட ஹதீஸிலே வருகிறது, ஐக்கல அஹ்லஹு வஷத்த மிஸ்ரஹு, தன்னுடைய மனைவிமாரையும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமுல் லைல் போன்ற வணக்கங்களுக்காக, தஹஜ்ஜுத் போன்ற அமல்களுக்காக அவர்களை எழுப்பாட்டி விடுவார்கள், விழிப்பூட்டி விடுவார்கள். எழும்பங்கம்மா, ரமலானுடைய கடைசி அடைந்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்களை அதற்காக தயார் பண்ணுவார்கள். அமல் செய்வதற்காக நபி அவர்கள் கூடுதலான முயற்சி செய்வார்கள் என்று சகோதரர்களே ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. எனவே இவ்வளவு அமல்களிலே உற்சாகத்தோடு எக்டிவாக ஈடுபட வேண்டிய ஒரு காலத்தில் நாங்கள் இருக்கிறோம் சகோதரர்களே. அதே போன்று இந்த ரமலானுடைய காலம் இருக்கிறது. நாங்கள் மௌசிம், அதாவது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொன்றை சொன்னார்கள், இந்த மாதம் அடுத்தவர்களுடைய சுகதுக்கங்களிலே, அடுத்தவர்களுடைய நலன்களிலே பங்கு பெற வேண்டிய ஒரு மாதம் என்றார்கள். ரமலானிலே மட்டுமல்ல, அடுத்தவர்களுடைய நலனை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இஸ்லாம் பிறர் நலம் பேணுவதிலே மிகவும் உற்சாகப்படுத்தி இருக்கிறது. அமல்களை விட அதை உற்சாகத்தோடு சொல்லி இருக்கிறது இஸ்லாம் சகோதரர்களே. பிறருக்கு உதவிக்கரம் நீட்டுவது, பிறருக்கு உதவி செய்வது, பிறருக்கு தான தர்மம் செய்வது, பிறருக்கு அதாவது நாங்கள் ஏதாவது ஒரு சகோதரர்களே ஒரு உதவியை செய்வது, இது இஸ்லாத்திலே மிக உன்னதமான அமல். ஆனால் ரமலான் வந்துவிட்டால், ஏனென்றால் நோன்பு பிடித்துக் கொண்டு நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹு தஆலா ரெட்டிப்பான கூலியை கொடுக்கிறான். நோன்பு பிடித்துக் கொண்டு தொழுகிறோம், நோன்பு பிடித்துக் கொண்டு குர்ஆன் ஓதுகிறோம், நோன்பு பிடித்துக் கொண்டு சகோதரர்களே இரவு வணக்கங்களில் ஈடுபடுகிறோம், நோன்பு பிடித்துக் கொண்டு தர்மம் செய்கிறோம் என்றால் அதுக்கு மிகப்பெரிய கூலி இருக்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, சமூகத்திலே எல்லோரும் செல்வந்தர்கள் அல்ல. எனவே இந்த செல்வம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் அங்கே என்பதற்காகத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஜகாத்தை கடமையாக்கி இருக்கிறான். ஜகாத் இஸ்லாத்திலே எவ்வளவு முக்கியமான ஒரு அமல் என்றால், தொழுகையோடு சேர்த்து சகோதரர்களே, தொழுகையோடு சேர்த்து ஒரு ஆணிலே 82 இடங்களிலே கிட்டத்தட்ட அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஜகாத்தை பற்றி சொல்லுகிறார். எனவே அன்பு சகோதரர்களே, இந்த ஜகாத் இருக்கிறது, அதாவது சதல் ஜகாத்தும் தான், அதற்கு அடுத்ததாக கூடுதலாக கொடுக்கின்ற தர்மமும் தான், அது மனிதனை பாதுகாக்க கூடியதாக இருக்கிறது. தர்மம் செய்பவரை அது பாதுகாக்க கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் ஒரு நாளும் அவருக்கு குறைவை ஏற்படுத்த மாட்டான். நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விடயத்தையும் சின்ன சின்ன விடயங்களை எல்லாம் சத்தியம் விட்டு சொல்ல மாட்டார்கள். ஆனால் ஒரு நாள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்லுகிறார்கள், தோழர்களே நண்பர்களே நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள், நன்றாக பாடமாக்கிக் கொள்ளுங்கள், மூன்று விடயங்கள் இருக்கிறது, அல்லாஹ் அந்த மூன்று விடயங்களுக்கும் பிரதிபலிப்பை வைத்திருக்கிறார், அசராத்தை வைத்திருக்கிறார். சலாசத்தும் உக்ஸிமு அலைஹின் வ உஹத்திஸுக்கும் ஹதீஸன் ஃபஹ்ஸலு, நான் சொல்லுவதை நன்றாக கேட்டு மனனம் செய்து கொள்ளுங்கள், மூன்று விடயங்கள், அந்த மூன்று விடயங்களுக்கும் பிரதிபலிப்பு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஒரு மனிதன் சதக்கா செய்கின்ற பொழுது, தர்மம் செய்கின்ற பொழுது அவனுடைய பணம் அல்லாஹ் மீது சத்தியமாக குறையவே மாட்டாது என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆம் சொல்லுவார்கள் சகோதரர்களே, சான்றோர்கள் சொல்லுவார்கள் தர்மம் தலைகாக்கும் என்று. அள்ளி எடுக்கின்ற கிணற்றிலே எப்படி புது புது தண்ணீர் ஊற்றெடுக்குமோ இதே போன்று கொடுக்கும் பணத்தை சகோதரர்களே அது பரக்கத்துள்ளதாக மாறிவிடும். அல்லாஹ் அதிலே பரக்கத்தை செய்வான். சொல்ல போனால் ஒரு மனிதனுடைய தர்மம் தான் அவனுக்கு வர வேண்டிய ஆபத்துகளில் இருந்து அவனை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் தான் சான்றோர்கள் சொல்லுவார்கள், தமிழர் கூட சொல்லுவார்கள் சகோதரர்களே தர்மம் தலைகாக்கும் என்று சொல்லுவார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க அதாவது தாவும் மர்லாக்கும் பிஸ்ஸதகா, உங்களுடைய நோயாளிகளுக்கு கூட நீங்கள் சதக்காவை கொண்டு தர்மத்தை கொண்டு சிகிச்சை அடையுங்கள் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தர்மத்திலே நோய் நீங்குகின்ற வழிகளை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார், ஆபத்துகள் நீங்குகின்ற வழியை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். அது ஒரு காப்புரீதியாக இருக்கிறது, அது ஒரு இன்சூரன்ஸாக இருக்கிறது என்று சொன்னாலும் சகோதரர்களே அதை மறுக்க முடியாது. ஏனென்றால் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஒரு நாள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் வருகிறார், ஒரு சஹாபி வருகிறார், வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் அரைத இன் அத்தர் ரஜுலு ஜகாத மாலிஹி, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் ஜகாத் கொடுக்க சொல்லுகிறீர்கள், நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம், நாங்கள் வேர்வை சிந்தி உழைத்த பணம், இந்த பணத்திலிருந்து ஒரு தொகையை கொடுக்க சொல்லுகிறீர்களே, இவ்வாறு கொடுத்தால் அல்லாஹ் எங்களுக்கு என்ன தருவான் என்று அவர் கேட்கிறார். சிந்தித்து பாருங்கள், நியாயமான கேள்விதானே சகோதரர்களே, கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் இதை தர்மமாக கொடுக்க சொல்லுகிறீர்கள், இதிலே கட்டாயமாக ஜகாத் கொடுக்க சொல்லுகிறீர்கள், இவ்வாறு கொடுத்தால் அல்லாஹ் என்ன தருவான் என்று இந்த நபித்தோழர் கேட்கின்ற பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகை பூத்தவர்களாக அழகாக சொன்னார்கள், தோழரே அப்படியும் கேட்கிறீர்களா, யாரெல்லாம் மன் அத்தா ஜகாத மாலிகி, யார் தன்னுடைய பணம் தன்னுடைய வியாபார பொருள் தன்னுடைய சொத்துக்களை அதாவது சொத்துக்களின் ஜகாத்தை நிறைவேற்றி விடுகிறாரோ ஜஹப அன்ஹு ஷர்ருஹு, அவருக்கு வரவேண்டிய ஆபத்துகள் அவருக்கு வரவேண்டிய கெடுதிகள் அத்தனையும் அவரை விட்டும் தூரமாகிவிடும் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே சகோதரர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், அஸ்ஸதகா துத்ஃபீ வஹலல் ரப், எப்படி நெருப்பு சகோதரர்களே நெருப்பை தண்ணீர் நெருப்பை அணைத்து விடுமோ இதே போன்று அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைக்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் தர்மத்துக்கு வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு மனிதரை கெட்ட மௌத்தில் இருந்து பிறர் பார்த்து சிரிக்கிற மௌத்தில் இருந்து மோசமான மரணத்தில் இருந்து ஒரு மனிதனை சதக்கா பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே சகோதரர்களே அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுவதை பாருங்கள், எவ்வளவு தெளிவாக அல்லாஹு சுப்ஹானஹு அவர்கள் எவ்வளவு பாவம் செய்தாலும் அல்லாஹின் பக்கம் திரும்பிவிட்டால் அல்லாஹ் அவர்களுடைய பாவ மீட்சியை அவர்களுடைய தௌபாவை அல்லாஹு தஆலா ஏற்றுக் கொள்ளுகிறார். அதே போன்று அவர்களுடைய சதக்காவையும் தர்மத்தையும் அல்லாஹு தஆலா அது சிறியதாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா அதை ஒப்புக்கொள்ளுகிறார். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு அடியான் அல்லாஹுக்கு என்று கொடுக்கிற ஒரு சிறிய தர்மமாக இருந்தாலும் ஒரு பசித்த ஏழைக்கு ஒரு கவல உணவை கொடுக்கிறார், ஒரு பசித்த ஏழைக்கு ஒரு கவல உணவை கொடுத்தாலும் அல்லாஹு தஆலா அதை சந்தோஷமாக அல்லாஹு தஆலா அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். உங்களிலே ஒருவர் ஒரு ஆட்டுக்கன்றை அல்லது ஒரு ஒட்டக குட்டியை எப்படி அழகாக வளர்க்கிறீர்களோ இதே போன்று அல்லாஹ் அவருக்கு அந்த தர்மத்தை வளர்த்து கொடுக்கிறான் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை சொல்லிவிட்டு குர்ஆனுடைய வசனத்தையும் ஓதி காட்டுகிறார்கள், யம்ஹக்குல்லாஹு ரிபா வயுர்பி ஸதகா, அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான். நாங்கள் நினைக்கிறோம் வட்டி எடுப்பதால் நமது பணம் கூட்டி போடும் என்று இல்லை இல்லை சகோதரர்களே, அது இருக்கிறதையும் எடுத்துக் கொண்டு போகும். யாரெல்லாம் வட்டியோடு தொடர்பு வைக்கிறார்களோ, வட்டியோடு சம்பந்தம் வைத்து வைக்கிறார்களோ, அது இருக்கிற பணத்தையும் அழித்துவிடும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், படைத்தவன் சொல்லுகிறான், லாபத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்துகிறவன் சொல்லுகிறான், அழகாக தெளிவாக சொல்லுகிறான், அழிக்கிறான், தர்மத்தை அல்லாஹு தஆலா வளர்க்கிறான் என்று சகோதரர்களே தெளிவாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாருக்கெல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சமுதாயத்திலே பணத்தை கொடுத்து செல்வத்தை கொடுத்து கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறாரோ அவர்கள் ஒரு நாளும் ஜகாத் கொடுப்பதிலிருந்து பின்வாங்க கூடாது. ஜகாத் மட்டுமல்ல, இன்னும் கூடுதலான சதக்காவும் செய்ய வேண்டும். இந்த விடயத்திலே நப்பிகளாக, உலோபிகளாக, கஞ்சர்களாக இருக்கக்கூடாது சகோதரர்களே. சிலரை நாங்கள் பார்க்கிறோம், கையால் காக்கை விரட்ட மாட்டார்கள் என்று சொல்லுவார்களே, அதே போல எவ்வளவு பணம் இருந்தாலும் சகோதரர்களே உலோபிகளாகத்தான் இருக்கிறார்கள். இது அவர்களுக்கு தரித்திரியத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ்வுடைய வழியிலே செலவழிக்காத பணம் இருக்கிறதே, எந்த வழியிலேயும் சகோதரர்களே அல்லாஹ் எடுத்து விடுவான். இன்றுதான் நம்ம நாட்டிலே பணம் பறிக்கின்ற நல்ல பெயர் பெற்ற புகழ் பெற்ற வைத்திய சாலைகள் இருக்கிறது. அல்லாஹ் அந்த வைத்திய சாலைகளிலே இவரை கொண்டு போய் படுக்க வைப்பார், அங்கே மாதக்கணக்காக நிற்பார். சகோதரர்களே மாதம் முடிவிலே, நாட்களின் முடிவிலே அங்கே அவருக்கு பெரிய ஒரு பில் வந்திருக்கும். அல்லது அவருடைய வீட்டுக்கு சகோதரர்களே ஒரு திருடனோ கல்லனோ பாய்வார், அல்லது ஒரு ஆபத்திலே இவர் மாட்டிக்கொள்ளுவார். இவர் சம்பாதித்ததெல்லாம் அப்படியே கரைந்து போகக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஆபத்துகளை ஏற்படுத்துவார். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் ஜகாத்து கொடுக்கவில்லையோ, தர்மம் செய்யாமல் உலோபித்தனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு என்ன தண்டனை என்பதை குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. சகோதரர்களே குர்ஆனை ஓதி பாருங்கள், நாங்கள் குர்ஆனை சிந்தனையோடு ஓட வேண்டும். இவைகளை எல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தருகிறான். லா யஹ்சபன்ன அல்லதீன யபுகலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபலலி ஹுவா கைருல் லஹும் பல் ஹுவா ஷர்ருல் லஹும் சயதவக்குன மா பஹிலூ பிஹி யௌமல் கியாமா. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், யாருக்கெல்லாம் இந்த சமுதாயத்திலே அல்லாஹ் தன்னுடைய ஃபலல் எனும் கொடையால், ஃபலல் எனும் கிஃப்டால் அவர்களுக்கு பணத்தை கொடுத்து செல்வந்தர்களாக ஆக்கி வைத்திருக்கிறானோ. ஏனென்றால் உலகத்திலே உழைப்பாளிகள் எல்லாம் பணக்காரர்களாக மாற மாட்டார்கள். அல்லாஹ் நாடியோருக்கு பணத்தை கொடுத்திருக்கிறான். எனவேதான் பணத்தை பற்றி சொல்லுகின்ற அல்லாஹ் இங்கே தன்னுடைய வரிசை என்று சொல்லுகிறான், தன்னுடைய கொடை என்று சொல்லுகிறான். தன்னுடைய கொடையிலிருந்து, தன்னுடைய ஃபலலிலிருந்து, வரிசையிலிருந்து யாருக்கெல்லாம் அல்லாஹ் பணத்தை கொடுத்து செல்வந்தர்களாக ஆக்கி வைத்திருக்கிறானோ அவர்கள் நல்ல காரியங்களுக்கு செலவு செய்வதை அவர்கள், அதாவது செய்வதிலே அவர்கள் உலோபித்தனம் செய்ய வேண்டாம், அவர்கள் நப்பித்தனம் செய்ய வேண்டாம், அவர்கள் உலோபித்தனம் செய்வதே அவர்களுக்கு நல்லது என்று நினைக்க வேண்டாம். ஏனென்றால் பல்ஹுவா ஷர்ருல் லஹும், அது அவர்களுக்கு கேடாக இருக்கிறது. அவர்கள் பணத்திலே உலோபித்தனம் செய்வது அவர்களுக்கு ஷர்ராக இருக்கிறது, கேடாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் ஜகாத்து கொடுக்காமல் சேமித்து வைத்து இந்த பணம் இருக்கிறதே, இந்த பணம் கியாமத்துடைய நாளையிலே பாம்பாக மாற்றப்படும். எப்படி இருக்கும் சகோதரர்களே? பாம்பு என்ன? நாம் கரப்பத்தனை கண்டாலே பயப்படுகிறோம், ஒரு பூரானை கண்டாலே பயப்படுகிறோம், இன்னும் நம்மிலே சிலர் ஒரு புழுவை கண்டாலே பயப்படுகிறார்கள். உலகத்திலே இருக்கக்கூடிய புடையன், நல்ல விரியன் போன்ற அந்த விஷ பாம்புகளை கண்டால் விரண்டோடுகிறோம் சகோதரர்களே. அல்ல குர்ஆன் சொல்லுகிறது, இது யாரும் சொன்ன கட்டுக்கதைகள் அல்ல. யாரெல்லாம் ஜகாத்து கொடுக்காமல் இருக்கிறார்களோ, ஜகாத்து கொடுக்காமல் பணத்தை சேமித்தார்களோ, இஸ்லாம் சேமிக்க வேணும் என்று சொல்லவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன்னுடைய வாழ்நாளின் கடைசி கட்டத்திலே தன்னுடைய மனைவிமாருக்கு ஒரு வருடத்துக்கு தேவையான தானியங்களை சேமித்து வைத்து விட்டு தான் மரணித்தார்கள் என்று வருகிறது. எனவே சகோதரர்களே சேமிப்பு கூடாது என்று இஸ்லாம் சொல்லவில்லை. ஆனால் அந்த சேமிப்புக்கு 100 ரூபாய்க்கு 2 ரூபாய் 50% வீதம் நாங்கள் நாளில், அதாவது அங்கே அந்த ஜகாத்தை கொடுத்து விட வேண்டும். இல்லை என்றால் அது மிகப்பெரிய முசீபத்தை ஏற்படுத்திவிடும். இங்கே பாருங்கள், குர்ஆன் சொல்லுகிறது, யாரெல்லாம் தான் சேமித்த, சம்பாதித்த, வைத்திருக்கக்கூடிய பணத்திலே ஜகாத்தை கொடுக்கவில்லையோ அந்த பணத்தை பாம்பாக ஆக்கப்பட்டு சைதவகுனமா பஹிலு பிஹி யௌமல் கியாமா, அவர்களுடைய கழுத்திலே பாம்பு மாலையாக அணிவிக்கப்படும். தங்க மாலை அல்ல, வெள்ளி மாலை அல்ல, அவர்களுடைய கழுத்திலே பாம்பு மாலையாக அந்த ஜகா, அந்த பொருளை அவர்களுக்கு அணிவிக்கப்படும். இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான விளக்கம் சொல்லுகிறார்கள். சகோதரர்களே யாரெல்லாம் ஜகாத்து கொடுக்கவில்லையோ அவர் அவருடைய பொருள் அது கடையிலே உள்ள வியாபார பொருளாக இருக்கலாம், சேமித்து வைக்கின்ற பணமாக இருக்கலாம், ஜக்காத்துக்கு தகுதியான பொருள் அங்கே ஜக்காத்து கொடுக்கப்படவில்லை என்றால் அது பாம்பாக ஆக்கப்பட்டு அவருடைய கழுத்திலே மாட்டப்படும். அந்த பாம்பு அவரை கொத்தும் மஹ்கியாமத்துடைய நாளிலே, சொல்லும் அன கன்சுக்க அனமாலுக்க அன கன்சுக்க அனமாலுக்க, மனிதனே நான் தான் உன்னுடைய பணம், நீ பட்டியலே மூடி வைத்து சந்தோஷப்பட்டாயே, பார்த்து பார்த்து எண்ணி எண்ணி வைத்தாயே, அந்த பணம் தான் நான், அந்த பணம் தான் நான் என்று அவனை கொத்திக் கொண்டே இருக்கும் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, சூரத்து தௌபாவை பிரட்டி பாருங்கள், எவ்வளவு பெரிய ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வல்லதீன யக்னிஸூன அஸ்ஸஹப வல் ஃபில்லா வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ் ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், யாரெல்லாம் தங்கத்தையும் வெள்ளியையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யாமல் சேமித்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நபியே சொல்லுங்கள், ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது என்பதை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அந்த தண்டனையை அடுத்ததாக சொல்லுகிறான். யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், நரகத்துடைய நெருப்பு. சகோதரர்களே, உலகத்துடைய நெருப்பு போல் அல்ல, இந்த உலகத்துடைய நெருப்பை விட 70 மடங்கு அல்லது 100 மடங்கு உஷ்ணம் கூடியதாக இருக்கிறது நரகத்தினுடைய நெருப்பு. அந்த நரகத்தினுடைய நெருப்பிலே இவர்களுடைய டொலர்கள், இவர்களுடைய ரூபாய்கள், இவர்களுடைய தங்கம் காசுகள் இவைகள் எல்லாம் போட்டு சூடாக்கப்படும். சூடாக்கப்பட்டு அவர்களுடைய நெற்றிகளுக்கும் அவர்களுடைய விலாப்புறங்களுக்கும் அவர்களுடைய முதுகுகளுக்கும் ஒத்தனை போடப்படும். என்ன ஆயுர்வேத ஒத்தனை என்று நினைக்கிறீர்களா சகோதரர்களே? அங்கே தன்னுடைய பொருள் நரகத்திலே சூடாக்கப்பட்டு அவர்களுக்கு ஒத்தரம் போடப்படும். இவர்கள் கதறுவார்கள், மலக்குமார்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் தந்த சொத்து, அல்லாஹ் தந்த செல்வம் உலகத்தனம் செய்தீர்கள், நல்ல காரியங்கள் செய்யவில்லை, ஆடம்பரமும் வீண் விரயமும் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து. இன்று அப்படித்தானே முஸ்லிம்களை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே. பணம் வந்தால் பழையதெல்லாம் மறந்து விடுகிறார்கள், ஆடம்பரம் கூடி விடுகிறது, பெருமை வந்து விடுகிறது, வீண் விரயம். எத்தனையோ வீடுகளிலே எடுக்கின்ற திருமண வைபவங்களை பாருங்களேன், அங்கே அடிக்கின்ற இன்விடேஷன், அதாவது அந்த திருமண அழைப்புகள் அட்டைகளுக்கே லட்சக்கணக்கு செலவழிக்கிறார்கள். அவர்களுடைய வீடுகளை அலங்கரிக்கின்ற அந்த மின் குமிழ்கள் லைட்ஸ்களுக்கு செலவழித்திருக்கக்கூடிய செலவுக்கு எத்தனையோ ஏழை குமரிகளுக்கு திருமணத்தை எடுத்து விடலாம். ஏன் இந்த ஆடம்பரம்? தான் ஓடுகின்ற வாகனங்களை பார்த்தால் கோடிக்கணக்கு பெறுமதி சகோதரர்களே, கூடாது என்று சொல்லவில்லை, ஆனால் காத்தை கொடுத்து விட வேண்டும் சகோதரர்களே, இல்லை என்றால் அல்லாஹ்விடத்திலே அகப்பட்டுக் கொள்ளுவீர்கள். குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிறது, செல்வம் அல்லாஹ்வுடைய கொடை, அது கிடைக்க பெற்றவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை மறந்துவிடக் கூடாது, ஜகாத்து கொடுக்க வேண்டும், சதக்கா செய்ய வேண்டும், சமூகத்திலே செய்ய வேண்டிய நல்ல காரியங்களுக்கு பின்னடையாமல் செலவழிக்க வேண்டும் சகோதரர்களே. எத்தனையோ மாணவர்கள் கல்வியை தொடர முடியாமல் அவர்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நமது சமூகத்திலே எத்தனையோ ஏழை சிறார்கள், அவர்கள் டாக்டர்களாக, என்ஜினியர்களாக, சமூகத்தின் தலைவர்களாக வர வேண்டிய ஆற்றல்கள் அவருக்கு இருக்கிறது, ஆனால் அவர்களுக்கு செலவழிக்க பணம் இல்லை. இன்னும் எத்தனையோ ஹாஃபில்கள், ஆலிம்கள், முஃப்திகளாக வர வேண்டியவர்கள், அவர்களுக்கு முன் வந்து படிப்பதற்கு பணம் இல்லை. இப்படியான சமூக சேவைகளை செல்வந்தர்கள் செய்ய முன் வர வேண்டும் சகோதரர்களே. நல்ல திறமையுள்ள கல்வி கூடங்களை நடத்துவது, அதே போன்று மதரசாக்களை நடத்துவது, மஸ்ஜிதுகளுக்கு உதவி செய்வது, அதற்குத்தானே அல்லாஹ் பணத்தை தந்திருக்கிறான். நீ கோடிக்கணக்கான பொறுமதியான வாகனம் முன்னால் பயப்படுகிறோம் சகோதரர்களே. நாளைய கியாமத்துடைய நாளையிலே ஜட்ஜ் அல்லாஹ்வாக இருப்பான், நீதிபதி அல்லாஹ்வாக இருப்பான். யாருக்கும் வாதாட்ட முடியாது, எவருக்கும் வாயதுப்ப முடியாது. இந்த மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ் அடியார்களிடத்திலே கேட்கின்ற கேள்விகளிலே ஒன்றுதான், மனிதனே எந்த வழியில் சம்பாதித்தாய், வட்டி எடுத்து சம்பாதிச்சாயா, பொய் சொல்லி சம்பாதிச்சாயா, ஏமாற்றி சம்பாதிச்சாயா, ஹலாலாக சம்பாதிச்சாயா? ஹலாலாக சம்பாதிப்பது ஒரு வணக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏனென்றால் துறவிகளாக நீங்கள் இருங்கள் என்று இஸ்லாம் சொல்லவில்லை, சம்பாதியுங்கள். மன் தலப துன்யா ஹலாலன், யார் துன்யாவை ஹலாலாக தேடுகிறானோ, ஹலால் என்பது அல்லாஹ் அனுமதித்த வழிகள், சகோதரர்களே, அல்லாஹ் அனுமதித்த வழிகளிலே யாரெல்லாம் பணத்தை தேடுகிறார்களோ தான் கண்ணியமாக வாழ வேண்டும் என்பதற்காக, பிறரிடத்திலே கை நீட்டக் கூடாது என்பதற்காக, ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக, குடும்பத்துக்கு மனைவிக்கு பிள்ளைகளுக்கு செலவழிக்க வேண்டும் என்பதற்காக, பக்கத்து வீட்டாருக்கு கொடுத்து வேண்டும் என்பதற்காக, இந்த நல்ல நோக்கங்களில் யார் உலகத்தை ஹலாலாக தேடுகிறானோ இந்த வியாபாரி, இந்த தொழிலாளி நாளைய கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது பதினான்காம் இரவு சந்திரன் எப்படி பிரகாசிக்கிறதோ இதே போன்று முகம் பிரகாசித்தவராக அல்லாஹ்வை சந்திப்பார். பாருங்கள், ஹலாலான ஒரு உழைப்பாளிக்கு அல்லாஹ் வைத்திருக்கிற பெருமதி. சகோதரர்களே, நாங்கள் சஹாபாக்கள் என்று சொல்லுகிறோம். அவர்கள் முனிவர்களாக இருக்கவில்லை, அவர்கள் துறவிகளாக இருக்கவில்லை, அவர்கள் பிரமச்சாரிகளாக இருக்கவில்லை, பிடித்த வியாபாரிகளாகவும் இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், நபியே, உங்களோடு சில வியாபாரிகள், பிசினஸ் மேன், சில வியாபாரிகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல், அவர்களுடைய வியாபார நடவடிக்கைகள், அவர்களுடைய பஜாருடைய நடவடிக்கைகள் தொழுகைக்கு தடையாக இல்லை, ஜகாத்துக்கு தடையாக இல்லை. யஹாஸுன யௌமன் தத்தல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்ஸார், பார்வைகளும் உள்ளங்களும் பிறந்து விடுகின்ற, மனிதன் டென்ஷன் அடைகின்ற ஒரு நாள் இருக்கிறது, அதுதான் கியாமத்துடைய நாள். அந்த நாளை இந்த செல்வந்தர்கள் பயப்படுகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் போகணுமே, அல்லாஹ் கேட்பானே, எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய். எனவே அன்பு சகோதரர்களே, நாங்கள் ஆடம்பரத்துக்கு ஆளாக கூடாது, வீண் விரயத்துக்கு எங்களை பழக்கக்கூடாது. நமது சமுதாயத்திலே செய்ய வேண்டிய எத்தனையோ சமூக சேவைகள் இருக்கிறது, அதற்காக செல்வந்தர்கள் தாராளமாக கொடுக்க வேண்டும். முதலிலே தன்னுடைய பணத்துக்குரிய ஜகாத்தை கொடுத்து விட வேண்டும் சகோதரர்களே. அதற்கு பிறகு கூடுதலான தர்மத்தையும் செய்ய பழக வேண்டும். அல்லாஹ் அந்த நபரை கண்ணியப்படுத்துவான். ஏனென்றால் சகோதரர்களே, தர்மம் இருக்கிறது, சதக்கா இருக்கிறது, எந்த சந்தேகமும் இல்லை. நாங்கள் செய்கின்ற அமல்களிலே மிக சக்தி வாய்ந்த ஒரு அமலாக இருக்கிறது. புகாரியிலே வந்திருக்கக்கூடிய ஹதீஸை பாருங்கள். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்தார். இந்த உலகம் படைக்கப்பட்டதோடு இந்த உலகம், இந்த பூமி, இந்த மண் அசைய ஆரம்பித்தது சகோதரர்களே. இந்த பூமி அசைந்து கொண்டிருந்தது. உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குன் என்ற வார்த்தையால் மலைகளை படைத்தார். நாங்கள் பார்க்கிறோமே, இன்றைய சயின்ஸ் காலம், எடுத்ததையெல்லாம் கண்டதையெல்லாம் ஆய்வு செய்கின்ற காலம் சகோதரர்களே. மலைகள் இந்த பூமிக்கு ஆப்பாக இருக்கிறது, ஒரு ஆணியாக இருக்கிறது என்பதை இன்றைய சயின்ஸும் சொல்லுகிறது. எனவே சகோதரர்களே, இந்த பூமி அசைந்து கொண்டிருந்தது. உடனே அல்லாஹ் மலைகளை படைத்தான், பிரமாண்டமான மலைகள். இந்த மலைகள் எழுந்து நின்றதோடு பூமி ஆப்பு அடித்தது போல, ஆணி அடித்தது போல பூமியின் அசைவு நின்று விட்டது. மலக்குமார்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், யாழ்வா, நீ இந்த பூமியை படைத்தாய், இது அசைந்து கொண்டிருந்தது. உடனே அதன் அசைவை நிறுத்துவதற்காக மலைகளை படைத்தாய், அந்த அசைவு நின்று விட்டது. இந்த மலைகளை விடவும் சக்தி வாய்ந்த ஒரு படைப்பு உன்னுடைய படைப்பிலே இருக்கிறதா என்று கேட்கிறார் சகோதரர்களே. உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார், ஆம், மலக்குமார்களே, என்னுடைய படைப்பிலே சக்தி வாய்ந்த ஒரு படைப்பு தான் இரும்பு என்றான் அல்லாஹு தஆலா. இரும்பை பார்த்த மலக்குமார்கள் மீண்டும் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், ஓ யா அல்லாஹ், இது சக்தி வாய்ந்த படைப்பாக இருக்கிறது. இரும்பு கல்லு மலைகளையும் துகள்களாக ஆக்கி விடுகிறது, தூசாக ஆக்கி விடுகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். இரும்பை பார்த்த மலக்குமார்கள் மீண்டும் கேட்கிறார்கள், ஹல் மின் கல்கிக்க ஷைன் அஷத்த மின் அல் ஜிப ஹபீப், யா அல்லாஹ், இந்த சக்தி வாய்ந்த உறுதிமிக்க இரும்பை விட உன்னுடைய படைப்பிலே ஒரு கஷ்டம், உறுதியான படைப்பு இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஆம், நெருப்பு என்று. ஆம் சகோதரர்களே, இரும்பு நெருப்பு, நெருப்பு இரும்பையும் அப்படியே உருக்கி விடும் அல்லவா. எனவே இரும்பை பார்த்த மலக்குமார்கள் மீண்டும் கேட்கிறார்கள், அதற்கு பிறகு என்னையா அல்லாஹ்? அல்லாஹு தஆலா சொன்னான், தண்ணீர். தண்ணீர் சகோதரர்களே மிக சக்தி வாய்ந்த ஒரு படைப்பு. நாங்கள் பார்க்கிறோம், அது மலைகளையும் இடித்து நாசமாக்கிவிடும். அதே போன்று அதற்கு பிறகு மலக்குமார்கள் கேட்கிறார்கள், அதற்கு பிறகு யா அல்லாஹ், உன்னுடைய படைப்புகளிலே சக்தி வாய்ந்த ஒரு படைப்பு இருக்கிறதா? அல்லாஹ் சொல்லுகிறான், ஓ, அதுதான் காற்று. ஒரு நொடி பொழுது காற்றடித்தால் சூறாவளி சகோதரர்களே அங்கே எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இவைகளை கேட்க மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய படைப்புகளிலே இவைகளை விடவும் சக்தி வாய்ந்த ஒரு படைப்பு இருக்கிறதா என்று கேட்டதோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஆம், இப்னு ஆதம் தசத்தக சதக்கத்தன் பியமீனி யுஃபீஹா அன் ஷிமாலி. 1000 ரூபாயை கொடுத்து விட்டு பத்திரிகையில் போடுவது அல்ல, ஒரு 10,000 ரூபாயை கொடுத்து விட்டு நோட்டீஸ் அடிப்பது அல்ல, அங்கே இஹ்லாஸ் பேணப்பட வேண்டும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த அளவுக்கு இஹ்லாஸ் பேணப்படுகிறது என்றால், வலது கையால் கொடுப்பது அவனுடைய இடது கைக்கு கூட தெரியாது. அவனுடைய வலது கையால் கொடுப்பது பேருக்கும் புகழுக்கும் அல்ல, இடது கைக்கு கூட தெரியாமல் ரகசியமாக கொடுக்கின்ற இந்த தர்மம் இருக்கிறது. இது காற்றை விட, நெருப்பை விட, தண்ணீரை விட, இரும்பை விட, மலைகளை விட, பஞ்சமா பூதங்களை விட சக்தி வாய்ந்தது என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொன்னதாக சொல்கிறார்கள், புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, எனவேதான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தர்மம் செய்பவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம ஆத்தி மும்சிகன் ஹாலஃபா, அல்லாஹும்ம ஆத்தி மும்சிகன் ஃபலஃபா. யா அல்லாஹ், யாரெல்லாம் கொடுக்கிறார்களோ, சதகா செய்கிறார்களோ, அவர்களுக்கு இன்னும் இன்னும் நீ கொடுப்பாயா, அவர்களுக்கு பிறகு பதவி நீ ஏற்படுத்துவாயா. யா அல்லாஹ், யாரெல்லாம் உலோபித்தனம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் கொடுக்காமல் இருக்கிறார்களோ, தர்மம் செய்யாமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு அழிவு ஏற்படுத்துவாயாக என்று யார் துவா செய்கிறார்கள்? மலக்குமார்கள் ஒவ்வொரு நாளும் துவா செய்வதாக சகோதரர்களே ஹதீஸிலே வந்திருக்கிறது. எனவே நாங்கள் கொடுத்ததுதான் மிச்சம், நாங்கள் சேமித்து வைத்தது அல்ல. இதை தெளிவாக வழங்கப்படுத்துகிறார்கள் தன்னுடைய மனைவிக்கு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, ரசூலுல்லாஹுடைய வீட்டிலே நபி அவர்கள் இல்லாத நேரத்திலே ஒரு ஆடு அறுக்கப்பட்டது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். ஆடு அறுக்கப்பட்டதின் அடையாளத்தை விளங்கிக் கொண்டார்கள். கேட்டார்கள் மனைவியிடத்திலே, ஆயிஷா, ஆடு அறுத்தீங்களா? ஓ யா ரசூலுல்லாஹ், நாங்கள் ஒரு ஆட்டை அறுத்து தர்மம் செய்து விட்டோம் என்று கேட்டதோடு அதனுடைய மாமிசம் எவ்வளவு இருக்கிறது என்று கேட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், எல்லாவற்றையும் கொடுத்து விட்டோம், உங்களுக்கு என்று கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு இறைச்சி வைத்திருக்கிறோம், அவ்வளவுதான் என்றார்கள். அவ்வளவுதான் மிச்சம் என்றார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. உடனே நபி அவர்கள் சிரித்தவர்களாக சொன்னார்கள், ஆயிஷா, நீங்கள் கொடுத்ததுதான் மிச்சம், நீங்கள் கொடுத்தீர்களே அதுதான் பாக்கியானது, மிச்சம் உள்ளது, நீங்கள் வைத்திருக்கிறது தான் சரிபாடு இல்லாதது, அது எஞ்சாதது. எனவே தர்மம் செய்வதற்கு சந்தோஷப்படுங்கள் ஆயிஷா, எவ்வளவு கொடுக்கிறீர்களோ அவ்வளவுதான் மிச்சம், நாளைய கியாமத்துடைய நாளையிலே மலை போன்று அது எங்களுக்கு வந்திருக்கும் என்றார்கள் அல்லாஹனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பு சகோதரர்களே, அல்லாஹனுடைய நல்லடியார்களே, யாருக்கெல்லாம் ஜகாத்து கடமையாக இருக்கிறதோ, இன்றைய காலத்தை பொறுத்தவரையிலே 85 கிராம் தங்கம் கிட்டத்தட்ட 10.75 பவுன் தங்கம் பெறுமதியான பணம், தங்கம் அல்ல, அந்த 10.75 பெறுமதியான பணம் ஒரு வருடம் பூராக யாரிடத்தில் சேமிப்பில் இருக்கிறதோ, அல்லது 10.75 தங்கத்தினுடைய பெறுமதி உள்ள, அதாவது வியாபார பொருள் கடை வைத்து நடத்துகிறார், அந்த வியாபார பொருள் 10.75 தங்கத்தை விட பெறுமதியான, 85 கிராம் தங்கத்தை விட பெறுமதியான வியாபார பொருள், அந்த அளவோ அதை விட கூடுதலாகவோ வியாபார பொருளோ பணமோ ஒரு வருடம் பூராக ஒருவரிடத்தில் இருந்தால், அவர் கட்டாயம் 100 ரூபாய்க்கு 2.50% ஜகாத்து கொடுத்தே ஆக வேண்டும். இல்லை, அவர் நெருப்பை சாப்பிடுகிறார் சகோதரர்களே, அல்லாஹ் அதை எந்த வழியிலும் எடுத்து விடுவார். எனவே செல்வந்தர்கள் ஒருவர் ஒரு கடையை நடத்துகிறார் என்றால், ஒரு வருடம் பூர்த்தியாகி விட்டது என்றால், கடை ஆரம்பித்து அதற்கு அவர் இஷ்டப்படுக்க வேண்டும். அங்கே அதாவது எந்த விலை, ஏதாவது அவர் இஷ்டப்படுக்கின்ற நேரத்தில் விற்கின்ற விலையை பார்க்கின்றவர், வாங்குகின்ற விலை அல்ல, எந்த விலைக்கு இப்போது சந்தையில் பஜாரில் விலை போகிறதோ அந்த விலைக்கு ஒவ்வொரு பொருளாக அவர் கணக்கெடுத்து அங்கே அவருடைய வியாபார பொருட்களை கணக்கெடுக்க வேண்டும். அதற்கு பிறகு அங்கே ரோல் ஆகிக் கொண்டிருக்கக்கூடிய பணத்தை பார்க்க வேண்டும், எவ்வளவு இருக்கிறது, அதை சேர்க்க வேண்டும். பிறகு அவர் சேமித்து வைத்திருக்கக்கூடிய பணம் பேங்கில் எவ்வளவு இருக்கிறது, வங்கியில் எவ்வளவு இருக்கிறது, அதை கணக்கெடுக்க வேண்டும். அதற்கு பிறகு அவருக்கு வர வேண்டிய கடன் அவைகளை கணக்கெடுக்க வேண்டும். எல்லாமே எத்தனை லட்சம் வருகிறதோ அல்லது எத்தனை கோடி வருகிறதோ அத்தனைக்கும் 100 ரூபாய்க்கு 2.50 ரூபாய் வீதம் அவர் கொடுத்து ஆகணும். இல்லை என்றால் அது சதக்க ஜகாத் அல்ல. இன்று சிலர் ஒரு 5000 ரூபாயை 10000 ரூபாயை எந்த கணக்கும் பார்க்காமல் மாற்றி வைத்துக் கொண்டு, சகோதரிகளே, இவருக்கு 100 ரூபாய், இவருக்கு 1000 ரூபாய், இவருக்கு 500 ரூபாய், பெரியப்பாக்கு 100 ரூபாய், சின்னப்பாக்கு 500 ரூபாய் என்றெல்லாம் பகிர்கிறார்கள். இது ஜகாத் அல்ல சகோதரர்களே. ஜகாத் இஸ்லாமிய பொருளாதார திட்டமாக இருக்கிறது. இன்று மனிதன் கூட எத்தனையோ பொருளை வளர்ப்பதற்கு திட்டங்களை வைக்கிறார். அல்லாஹ் நமது சமுதாயத்துக்கு தந்த பொருள் வளர்வதற்கான தந்த திட்டம் தான் இந்த ஜகாத் சகோதரர்களே. ஜகாத் இஸ்லாத்திலே சரியாக அமுல்படுத்தப்படுமே ஆனால் அங்கே ஏழைகள் இருக்கவே மாட்டார்கள். ஹலீஃபாக்களுடைய காலத்தை பாருங்கள், உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஏழைகள் இல்லை. ஜகாத்தை எடுத்து வசூல் செய்து யாருக்கு கொடுப்பது என்று அவர்கள் ஆலோசனை பண்ணிக் கொண்டிருப்பார். அந்த அளவுக்கு அல்லாஹ் ஜகாத்து கொடுப்பதன் காரணமாக முஸ்லீம்களுக்கு மத்தியிலே பரக்கத்து செய்தான். முஸ்லீம்கள் செல்வத்திலே கொடிகட்டி பறந்தார்கள் சகோதரர்களே. எனவே அந்த பரக்கத், அந்த அபிவிருத்தியை அல்லாஹ் நமக்கும் தருவான். நாங்கள் இந்த விடயங்களை கையாளுவோமே ஆனால். எனவே சகோதரர்களே, அடுத்தது இன்னொன்று, இந்த ஜகாத்தை கூட்டு ரீதியாக கொடுப்பதுதான் சுன்னத்தாக இருக்கிறது. நபி அவர்களுடைய காலத்திலே சஹாபாக்கள் அதற்கு என்று ஒரு குழு நியமிக்கப்பட்டு ஜகாத் வசூல் செய்யப்பட்டு அங்கே யாருக்கு கொடுக்கணுமோ தகுதியானவர்களை கண்டுபிடித்து கொடுக்கப்பட்டது. அங்கே ஏழு கூட்டத்தார்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே சகோதரர்களே, அதே போன்று ஹலீஃபாக்களுடைய காலத்திலே ஜகாத் வசூல் செய்யப்பட்டு சரியான முறையிலே கொடுக்கப்பட்டதன் காரணமாக ஏழைகள் அங்கே இருக்கவில்லை. அங்கே செல்வம் பகிரப்பட்டது, எல்லோரும் பணக்காரர்களாக மாறிவிட்டார்கள். எனவே கூட்டாக கொடுப்பது, ஆங்காங்கே மஸ்ஜிதுகளிலே நிர்வாகிகள் நம்பிக்கையானவர்கள் அவர்கள் சேர்ந்து கூட்டாக கொடுப்பது மிக பிரயோஜனமாக இருக்கிறது. எனவே அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் அல்லாஹ் எங்களுக்கு இஸ்லாத்தை தந்திருக்கிறார். நாங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்காக இஸ்லாத்தின் கடமைகளை, அது தொழுகையோ நோன்போ ஜகாத்தோ ஹஜ்ஜோ எதுவோ, நாங்கள் சகோதரர்களே நாங்கள் மனதார நாங்கள் உற்சாகத்தோடு செய்வோமே ஆனால் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான், எங்களுக்கு பரக்கத்தை செய்வான். இந்த நோன்பு கூட எவ்வளவு உன்னதமான என்று பாருங்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூமு தஸிஹு, நோன்பு பிடியுங்கள், ஆரோக்கியம் பெறுவீர்கள். நோன்பிலே அல்லாஹ் ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறார், ஜகாத்திலே பணப்பெருக்கத்தை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார், பரக்கத்தை வைத்திருக்கிறார், ஹஜ்ஜிலே ஏழ்மை ஒளிவதை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார், தொழுகையிலே வாழ்க்கையின் முடிமையை நீக்குவதை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். இவ்வளவு பெரிய லாபங்கள் இருக்கிறது இந்த அமல்களிலே. நாங்களோ பொடுபோக்குள்ளவர்களாக இருக்கிறோம் அன்பு சகோதரர்களே. எனவே அதாவது இந்த மஸ்ஜிதிலும் கூட ஜும்மாவுக்கு பிறகு, இந்த மஸ்ஜிதிலும் கூட ஜும்மாவுக்கு பிறகு ஆங்காங்கே பக்கத் பிடிக்கப்படுகிறது. ஏன்? அங்கே உங்களுடைய தர்மங்களை கொடுங்கள் சகோதரர்களே. மஸ்ஜிதுகளிலே வேலை செய்கின்ற ஊழியர்கள், அங்கே இருக்கின்ற உலமாக்கள், அவர்களுக்கு அதாவது அவர்களுக்கு தாராளமாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த மஸ்ஜித் நிர்வாகம் கூட அங்கே அதாவது மனித சிலரை நியமித்து அவர்களுடைய கைகளிலே சகன் பக்கத் எல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள். மஸ்ஜிதிலே இருக்கின்ற முஅத்தின் உட்பட ஊழியர்கள் உலமாக்கள் அனைவர்களையும் இந்த ரமலானிலே நன்றாக கவனிக்க வேண்டும் என்பதற்காக சகோதரர்களே. எனவே இஸ்லாத்துக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நாங்கள் அதாவது ஏதாவது கொடுத்து அவருடைய வாழ்க்கையை வளப்பெறச் செய்ய வேண்டும், அவர்களையும் அதாவது தலை நிமிர்ந்து வாழ்பவர்களாக ஆக்க வேண்டும் என்பதற்காக. எனவே சகோதரர்களே, மஸ்ஜிதுகளுக்கு, நல்லவர்களுக்கு, தக்வாதாரிகளுக்கு, உலமாக்களுக்கெல்லாம் செலவழிப்பது மிக உன்னதமான தர்மமாக இருக்கிறது, சதக்காவாக இருக்கிறது. எனவே அதிகம் அதிகமாக இந்த ரமலானிலே கொடுத்து தர்மம் செய்து ஜகாத்து செய்து ஜகாத்து கொடுத்து மற்ற அமல்களை செய்யக்கூடிய நல்லவர்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், எங்களது பாவங்களை மன்னித்து விடுவாயா.